ஓம் சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிட்டம்பலம் நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இயலாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நின்னை மின்னாள் துரும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. எப்பொழிய மீனவர்க்கு நீரழித்த வேதியந்தாள் எப்பொழுதும் சிந்திப்போம் யாம் என்று ஞானசம்பந்த பெருமான் பொன்னார் கழல்களையும், பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, அருமையான முறையிலே நம்மளுடைய பிறவி பயனை அடைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வினை செய்து, இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் எல்லோரும் சமய வளர்ச்சியிலே முன்னேறும்படி இந்த நிகழ்வை தந்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று முப்பொருள்களுள் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் நாம் சிந்தித்தோம். அதற்கு பதியை பற்றி விரிவாக ஞானசம்பந்த பெருமான் சொன்ன முதல் பாடலையும் விரிவாக சிந்தித்தோம். அவர் இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அந்த சின்ன பிராயத்திலேயே ஒரு பாடலில் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அது உரை சேரும் 84 100000 யோனி பேதம் என்ற பாடல். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு, இந்த பொருள் எல்லாம் நித்திய பொருள் அப்படிங்கிறது அவர் எவ்வளவு அழகா, விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிரவருள் தலைவன் அது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடையவனோடு முளைமாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முப்பொருளும் உண்மை பொருள். இது ஒரு காலத்தில் தோன்றியது கிடையாது. ஒரு காலம் சொல்லியாச்சு, தோற்றம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அந்த பொருளை நம்ம நித்திய பொருள்னு சொல்ல முடியாது. இந்த முப்பொருளும் அனாதின்னு நம்ம சொல்றோம். அதனால விளையாததொரு பரிசில் என்று சொல்லுகின்றார். சரி, அடுத்து இவை இதெல்லாம் நீங்கணும். எது நம்ம இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய பாசம் நீங்கணும். அதற்கு அருள் செய்பவன் இறைவனாகிய தலைவன் என்று நமக்கு மிக அழகாக, தலைவன் அது சார்பாம் இல்லையா, பாச வேதனை ஒன் தழை அப்படிங்கிறது. இந்த பசு அப்படிங்கிறது உயிரை குறிக்குது, பாசம்ங்கிறது ஆணவத்தை குறிக்குது, வேதனை அப்படிங்கிறது நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் குறிக்குது, ஒன் தழை அப்படிங்கிறது மாயையை குறிக்குது. அப்போ ஒரு அந்த ஆணவக்கட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்கு துணை செய்வதால் மாயையை ஒன் தழை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பாருங்கள், எந்த காலத்திலே நமக்கு இவ்வளவு அழகாக அவர் சித்தாந்த கருத்தை தன் பாடலிலே வைத்து நமக்காக வழங்கியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படியே இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் அல்லவா, அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றவர் என்பதால் மிக அழகாக நமக்கு அதனை எடுத்து சொல்லியிருக்கின்றார். சரி, வேதனை பசு பாச வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதெல்லாம் விளையாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிராரத்தத்தை நுகர்கின்றோம், அதுதான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இன்ப துன்பம். அப்போ வந்து மேல் வினைக்கு வித்தாகாத வண்ணம் முனைப்பில்லாமல் நம்ம எதையும் நுகரணும் இன்ப துன்பத்தை. இதில் வர்ற இன்பத்தினாலேயோ துன்பத்தினாலேயோ நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது சொல் அல்லது செயல் வேறுபாடாக இருந்தால் அது ஆகாமியமாக மேல்வினையாக மாறிடும். அப்படி இல்லாமல் முனைப்பு இல்லாமல் எல்லாமே அவரால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு ஆகாமியமானது ஏறாது என்று மிக அழகாக அதிலே அந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். அப்போ உயிர்களோடு அனாதியாகவே வேதனைகளை தரக்கூடிய பாசங்கள் ஒள்ளிய தலைகள் நீங்குமாறு அருள் புரிவதற்கு எழுந்தருளியுள்ள இறைவன் இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டால் திருமுதுகுன்றம் என்று அந்த தலத்திலே நமக்கு அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான சைவ சித்தாந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாடல் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது இறைவன் நம்மோடு அத்திவிதமாக இருக்கின்றார். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அவர் எப்படி கலந்து இருக்கின்றார் என்றால், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று நமக்கு சித்தாந்தம் சொல்கிறது. இந்த கருத்தை திருவிழி மிளலை தலத்தில் ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை எழோசையோடெட்டு திசை தானாய் வேறாய்வுடன் ஆனானிடம் விழி மிழலையே என்ற பாடலிலே அத்துவித கருத்தை நமக்கு மிக 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 அழகாக உணர்த்தி இருக்கின்றார் பெருந்தகை. இப்போது அந்த பாடல் கருத்தை பார்க்கலாம். ஊழிக் காலத்துல அனைத்தையும் ஒடுக்குபவது யார் அப்படின்னா சிவபெருமான். அப்படி எல்லாவற்றையும் ஒடுக்குவோனாய் ஒடுங்கிய உடலை தான் ஒருவனே முதற் பொருளாய் நின்று தோற்றுவிப்பவரும் அவர்தான். அதான் ஈராய் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் முடிவை தரக்கூடியவர், ஒடுக்கத்தை தரக்கூடியவர். முதல் ஒன்றாய் இல்லையா, அப்ப அவர்தான் அடுத்து முதற் பொருளாக இருந்து நமக்கு தருகின்றார். இரு பெண் ஆண் அப்படின்னு சொல்லும்போது சக்தி சிவம் என்று இருவகைப்பட்டதாக, குணம் மூன்றாய் அப்படின்னு சொல்லும்போது முக்குண வடிவன் வடிவினன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாறா மறை நான்கு. எந்த காலத்திலையும் மாறுபடாத நான்கு மறைகள், ரிக் யஜுர் சாமம் அதர்வதம் அதர்வனம் அப்படிங்கிற வேதங்கள். அடுத்து என்ன, வரு பூதம் அவை ஐந்தாய். பூதங்கள் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், அந்த பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார் அப்படி, அதாவது எல்லாமாகவும் அவர் தான் இருக்கின்றார் அப்படின்னு. அந்தந்த புலன்கள்ல இருந்து தோன்றக்கூடிய பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார். அடுத்து ஆறார் சுவை, ஆறு வகையான சுவைகள் நம் நாவால் உணரக்கூடியது. அது என்னவெல்லாம் என்றால் உப்பு துவர்ப்பு கார்ப்பு கைப்பு புளிப்பு இனிப்பு, அதான் தித்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு சுவையாகவும் ஏழு ஓசை இல்லையா, ஏழு இசையா இசை பயனாய்னு சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சட்சம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம், இந்த ஏழு ஓசையாகவும். இது வடமொழி வழக்கு. தமிழ்ல வந்து இதை எப்படி சொல்லலாம்னா, குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தார், இது தமிழ் வழக்கு. ஆக இந்த ஏழு இசையாகவும் எட்டு திசை, மாயா காரியமான உலகத்துல காணப்படக்கூடிய எட்டு திசை, நேர் திசை நான்கு கோணல் திசை நான்கு, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, ஆக எட்டு திசையாகவும். அப்ப இது எல்லாத்துலயும் எப்படி இருக்கிறாரு, எட்டு திசை தானாய் அப்படின்னு வந்தாச்சு. இந்த தானாய்ங்கிறது தான் அவர் ஒன்றாய் இருப்பது, கலப்பினால் ஒன்றா இருக்க எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறார். இப்ப பாருங்க, இதுல பார்த்த எல்லாத்துலயும் சிவம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற, எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு அப்பர் சுவாமிகளும் சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி இதை நம்ம மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கின்றார், தானாய்னா ஒன்றாய் வேறாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அது நமக்கு நல்ல புரியுது, அவர் இதிலிருந்து வேறா இருக்கணும். ஏன்னா கலப்பினால் நம்ம கூட அவர் ஒன்றாய் இருந்தாலும் கூட அந்த ஒன்றாய் இருக்கிறத ஞானிகளால் மட்டும்தான் உணர முடியுது, நமக்கு உணர முடியல. இப்ப நம்ம கூட தான் அவர் இருக்கிறார், ஆனா அந்த உணர்வு இன்னும் வருவது இல்லை. அதற்கு காரணம் லௌகீகத்துல அதிகமான ஈடுபாடு. இதற்கு சரியான ஒரு தியானமும் ஜபமும் யோகமும் பண்ணி வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பா இருப்பை நாம் உணர முடியும். சரி, அதை நம்ம நீங்க அருளாளர்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அவங்க இறைவன் உள்ளிருந்து உணர்த்துறத போறோம் உணர்ந்து சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு நம்மை போன்ற லௌகீக உணர்வுகள் கிடையாது, ஆகையால் அவர்களால் எளிதாக உணர முடிந்தது. நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். பற்றற்றான் பற்று இருக்கணும், அப்பந்தான் நமக்கு இது புரியும். சரி, அப்போ வேறாகவும் இருக்கின்றார். அடுத்து உடனாய் அப்படின்னா, இப்போ நம்மளை இயக்கும் போது அவர் நம்ம கூட உடனா இருப்பார். அந்த பின்னாடி சூத்திரத்தில் வரும் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம், காட்டும் உபகாரம் மட்டும் பண்ணனா நம்ம அதெல்லாம் பயன் பெறுவதில்லை, அதனால நம்ம கூடவே அவர் இருந்து காணும் உபகாரமும் பண்றாரு. அதனால உடனாகவும் இருக்கின்றார், நம்மை இயக்குவதன் போது அவர் உடனாக இருக்கின்றார். அப்போ முதல்ல ஒன்றாய் அப்படின்னு சொல்றது கண்ணும் ஒளியும் போல, அடுத்து வேறாய்ங்கிறது கதிரும் அறுக்கனும் போல, அடுத்து ஒளியும் சூடும் போல, இப்படி மூவகையாக கலந்து நிற்கின்ற நிலையை நமக்கு இந்த பாடல் ஒரு எண்ணலங்காரம் சொல்லுவோம். ஒன்றாய் வருது, இரு ரெண்டாய் வருது, மூன்றாய் வருது, நான்காய் வருது, ஐந்தாய் வருது, ஆறாய், ஏழாய், எட்டாய், இப்படி எல்லாமா எண்ணலங்காரத்தில் மிக அழகாக இறைவன் நம்மோடு எப்படி அத்துவிதமாக கலந்து இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும், உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்தொலி பலவும், மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும், விண்ணும் முழுதானான் இடம் வீழி முழலைய. அதே பதிகத்திலே மற்றொரு பாடல். அதில் எப்படி இருக்கிறாரு, இசையாகவும் இருக்கிறார், இசைக்கு அடிப்படையான ஏழு ஸ்வரமாகவும் இருக்கின்ற ஸ்வரங்களாகவும் இருக்கிறார். அப்புறம் பல ஓசை அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லோசை மெல்லோசை, அந்த ஓசையாகவும் இருக்கின்றார். தமிழ், அந்த ஓசை தமிழாகவும் இருந்து, உள் நின்றதோர் சுவை, ஆறு சுவை நம்ம அப்பதை பார்த்தோம், அது உணவினால் வருவது, நாவிற்கு புலப்படுவது. இது என்னன்னா உள்ளத்துல வரக்கூடிய உணர்வை சுவை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து தாளம் இல்லையா, அந்த தாள ஒலியாகவும், அதாவது தாள வேறுபாட்டு ஒலிகள் அதாகவும், அப்புறம் மண், புனல், காற்று, நெருப்பு, விண்ணு, இந்த பஞ்சபூதங்களையும் சொல்லி சூரியன் சந்திரன், அதற்கு அடுத்தபடியாக உயிர், அதாவது அட்டமூர்த்தமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சர்வம் சிவமயம், எல்லாம் சிவமயமாக தான் இருக்கு, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றிங்கிறத வடமொழியில் உள்ள வேதத்தில் சொல்லப்பட்டது, நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்பட்டது. அந்த பூசுரனாகிய ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து அதே பதிகத்தில் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நமக்கு வந்து எப்போதுமே நம்முடைய முன்னோர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும். நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஆய்வுக்கு முடிவு ஒரு நாளும் கிடைக்காது நமக்கு. அதான் அழகாக நமக்கு சொல்கிறாரு, ஆயாதன சமயம் பல அறியாதவன், அதாவது நிறைய இறை உண்மை இறை இலக்கணத்தை அளவை அனுபவத்தால் அழகா நமக்கு சித்தாந்த சைவம் சொல்லுது. அது ஒழித்த மற்ற சமயங்களால இறைவனை பற்றிய சிறப்பு இயல்பை நமக்கு சொல்லவே முடியாது. நெறியின் தாயானவன் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. நெறி அப்படின்னா இறைவனை அறிவதற்கு ஏற்ற பல்வேறு சமய நிலைகள். திருவாசகத்துல நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று சொல்லுகின்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்று சொல்லுகின்றார். பக்தி நெறி அறிவித்து இல்லையா அப்படின்னு அழகா பக்தி நெறியை நமக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அது மாதிரி அறநெறிகளோடு தாயாக இருக்கின்றார். நெறியின் தாய் அப்படின்னா அறநெறிகளின் தாயாக அவர் இருக்கின்றார். சரி, அடுத்து என்ன செய்யறாரா, முன் தலையானவன். இப்ப அவர் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம், சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம். அதை சொல்றாரு பாருங்க, உயிர்களுக்கு முன் தலையானவன் அப்படின்னா உயிர்களுக்கு அனாதி காலம் தொட்டு தலைமையாக இருப்பவன், தலைவனாக இருப்பவன், என்னைக்கும் அவர் தான் ஆண்டான், உயிர் அடிமைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சிவ சமவாத கொள்கைகளை எல்லாம் நாம ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அந்த முக்தி நிலையில சிவமாம் தன்மை கிடைக்குமே தவிர, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன வருது, எனை ஆண்ட. அப்பமும் நாம அவருக்கு அடிமை, அவர் தான் நம்மை ஆண்டு. என்ன வாசனாமலம் தாக்கலாம், நமக்கு என்ன வேணாலும் நிகழலாம். அதனால மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது போல இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் நமக்கு தலைவன் என்பதை இந்த பாடலிலும் மிக அழகாக, உயிர்கட்கு முன் தலையானவன் என்று மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து நமக்கு பிறப்பை அறுக்குது, அவரால் மட்டும்தான் முடியும். மசங்கள் சமன் மண்டை கையர் குண்ட குணமினிகள் இசங்கும் பிறப்பருத்தான் இடம் இருந்தேன் என்று மிக அழகாக அந்த பாடல் சொல்கிறது. இதே பதிகம்தான், அதாவது திருவிழி மலை பதிகம்தான், ஈராய் முதல் பாடத்தோன் இல்லையா, அதே இதுதான். மசங்கள் சமன், அதாவது மயக்க உணர்வுடையவர்கள், பிச்சை ஏற்கும் மண்டை என்னும் பாத்திரத்தை கையில ஏந்தியவர்கள், நற்குணமே இல்லாதவர்கள், குணமிலின்னு சொல்லியாச்சு, நற்குணமே இல்லாதவர்கள் அந்த சமண பௌத்தர்கள் நிற்க, அவங்கெல்லாம் அப்படியே இருக்க, தன்னை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு வினை வயத்தால் பொருந்திய பிறப்பை போக்கிறோம். அப்ப நம்ம பிறப்பு நீங்கிறது யார் கையில இருக்குன்னா, சுவாமி கையில இருக்கு. ஆனா சுவாமி வகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த திருமுறைகளும் சித்தாந்தமும் இது என்ன சொல்றதோ அதுபடி நம்ம ஒழுகணும் என்றால் நம்ம நிச்சயமா பிறவி நீங்கி அவர் திருவடியில நிழல்ல இருக்கலாம் என்பதுல ஐயமே கிடையாது. இந்த மசங்கள்னா மயக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இசங்கும் அப்படின்னா, இசங்கும் பிறப்பருத்தான்னா வினை வயத்தால் நமக்கு அதாவது வினையாலதான் பிறவியே வருது நமக்கு. நிறைய சமயங்கள் வினையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய முப்பொருள்கள்ல பாசத்துல ஒரு பொருள் கண்டிப்பாக வினை இருக்கு. வினையாலதான் நம்ம அவங்கவுங்க செஞ்ச வினையாலதான் நம்ம பிறவிக்கே வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வினை ஈட்டக்கூடாது, முக்கரணங்களாலேயும் வழிபாடு செய்யுங்க, அப்பதான் வினை சேர்க்காம இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆக இந்த அளவிலே இதை பார்த்து கொண்டு அடுத்தபடியாக அந்த பதியை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய பாடல்கள் வேறு என்ன பாடல்கள் வருகிறது என்று நாம் பார்க்கலாம். நேற்று நம்ம தோடுடைய செவியன் பாடலை பார்த்தோம். இன்னைக்கு ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், அதாவது திருப்பாசுரம் என்று ஒரு பதிகம் புனல்வாதத்தின் போது அருளியது. கூன்பாண்டியன் அவன் சமண சமயத்தை தழுவிடுறான், அப்புறம் சமணர்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் நமது ஞானசம்பந்த பெருமானை வரவழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கின மடத்துக்கு தீ வைப்பதற்கு அவர்களுக்கு, அதாவது மந்திரத்தால் நாங்கள் தீ வைக்கிறோம்னு அவங்க இவன்ட்டு அனுமதி பெற்றாங்க. அவங்களுடைய மந்திரம் இங்கே பலிக்கலை. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் போதுவார் இருக்க திசையில கூட வேறு எதுவும் பலிக்காதுன்னு சேக்கலார் சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆகையால் அடுத்தபடியாக அவர்கள் நெருப்பை மூட்டினார்கள், அதை மடத்தில் இருந்த அன்பர்கள்லாம் பார்த்து அவித்து விட்டார்கள். ஆனால் அடியார்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது அப்படிங்கறதுனால, ஏன்னா குரு லிங்க சங்கம வழிபாடு பண்ணணும் தான் சைவம் கத்து கொடுத்துருக்கு. அப்ப அடியார்கள் தங்கி இந்த மடத்துக்கு தீ வச்சதுனால அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறதுனால, அதே சமயம் மங்கையர்கரசியார் உய்யனும் கூன்பாண்டியனும் உய்யனும் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பையவே சென்று பாண்டியர்காகவேன்னு சொல்லி அவனுக்கு வெப்பு நோய் வருது அப்படிங்கறது நமக்கு தெரிந்த வரலாறு. அதன் பின்பாக அந்த வெப்பு நோய் நீக்கிறதுக்கு சமணர்கள் முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியல. அவங்க சொன்ன மந்திரத்தாலேயோ மணி மந்திரம் ஔஷதம் நீங்கவே இல்லை. அவங்க கமண்டலத்தில் இருக்க தீர்த்தத்தை ஊத்துனா, அதாவது எரியற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி அவருக்கு திக்கு திக்குன்னு மேலெல்லாம் எரிஞ்சுது, எரிச்சல் பட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பதிகம் பாடுறாரு, இவர் பேரை கேட்டால் அவருக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கு, இவர் பதிகம் பாடுறாரு, இவர் விபூதியை தடவுறாரு, அவருக்கு ஒரு பக்கம் வியாதி குணமாயிட்டு மறுபக்கமும் இவரே குணப்படுத்த சொல்றாரு. அப்ப இவர் குணப்படுத்தினாரு திருநீற்று பதிகம் பாடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அனல்வாதம் இல்லை, அது வந்து சுரவாதம். அதன் பின்பாக அனல்வாதத்துல தான் அந்த திருநள்ளாற்று பதிகத்தை நெருப்பில் போடுவாங்க. அவங்களுடைய சமய உண்மைகள் எழுதி போட்டது அப்படியே பஸ்பமாயிருது. ஆனால் இவர் வந்து நள்ளாற்று பதிகத்தை போட்டுட்டு தளிரில வளரொளி பதிகம் பாட அது அப்படியே வேகாமல் இருக்கிறது, அது பச்சை பதிகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது அனல்வாதம். அப்போ சுரவாதம், சுரம்ங்கிறது வெப்பு நோயை நீக்கினது. அடுத்து அனல்வாதம், இந்த நெருப்பில் இந்த நம்ம பதிகம் அழியாமல் இருந்திருக்கு சைவ பதிகம். அதன் பின்பாக புனல்வாதம், இது கங்கை அதாவது வைகை கரையில நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அங்க சொல்லும் போது பாண்டியன் கேட்ப கிழந்த மெய்ஞானம் என்று அருணோதி சிவாச்சாரியர் சொல்லியிருப்பாங்க 20-20. அது பக்குவ மாணாக்கன் வந்து கூன்பாண்டியன், ஞானாசிரியன் வந்து ஞானசம்பந்த பெருமான், தீஷா மண்டபம் வந்து வைகை கரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாசுரம் தான் உபதேசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்துல ரொம்ப நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு பாடல் இந்த பதிமுது நிலைக்கு இறைவனோட சிறப்பை பத்தி சொல்லும் போது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுளன் எங்கள் ஜோதி, மாதுக்கம் நீங்கள் ஒருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர், இறையே வந்து சார்மீன்களே என்று சொல்லுகின்றார். அதாவது நற்பண்பை உடைய பெரியவர்களே, உலகப்பற்றை விட்டுட்டு இறைப்பற்றை பின்பற்றுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எங்கள் ஜோதி என்று சொல்லுகின்றார் இறைவனை, நாங்கள் வழிபடக்கூடிய சிவபெருமான் ஒளிமயமானவர், ஒளிப்பொருள் அவர், அவர் சுடர் விட்டுடன், அவர் அப்படியே உங்களை தன்வசப்படுத்தணும் அப்படிங்கறக்காக அவர் எப்போதும் ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த தனது ஒளியை, அவருடைய ஒளியை நீங்க என்ன செய்யணும், உங்கள் மனத்தில் காண்று மலை இருளை நீக்கி ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அஞ்ஞானம், மலை இருள், அதை நீக்கி உங்களுக்கு ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். ஆகையால் ஏதுக்களாலும் என்றால் கருதல் அளவையாலும், நேத்தே பார்த்த அளவைகளை அடுத்து எடுத்த மொழியாலும் அப்படின்னா மேற்கோளாக சொல்லக்கூடிய உரை அளவையாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஒரு அளவு இல்லாம, அதாவது அளவுக்கு மிஞ்சி நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆராய்ச்சியிலே தான் உங்க மனம் போகும், இறை வழிபாட்டுக்கு வரவே வராது. அடுத்து மனம் பற்றி வாழ்வின் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒளிப்பொருளை எப்போதும் மனதில் தியானித்துக் கொண்டே இருங்கள். அப்படி என்றால் மாதுக்கம் நீங்கள் உருவீர் அப்படின்னா அதன் பயனாக பிறவி, எது மாதுக்கம், பிறவிதான், அந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்கலாம் என்று மிக அழகாக அவருடைய பதித்தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த மாதுக்கம் நீங்களால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா பேரின்பம், பேரின்பம்ங்கிறது தான் முக்தி, வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சுடர் விட்டுளன் எங்கள் ஜோதின்னு சொன்னதுனால இறைவன் உயிருக்கு செய்யக்கூடிய அருள் செயலும், மனம் பற்றி வாழ்மின் என்றதுனால அந்த அருள் செயல் கருத்துக்கு இணங்க உயிர்கள் செய்யக்கூடிய தவ செயலும், மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்று சொன்னதுனால உயிர் செய்யக்கூடிய செயல், அதனால் வரக்கூடிய பயன் ரொம்ப அழகா எடுத்து சொல்லப்பட்டு, அப்போ கட்டு நிலையிலிருந்து விடுபடுகின்ற பருவத்தை அடைந்த அடியார்களை நோக்கி நீங்க அத்துவித நிலை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிறந்த ஆச்சாரியனாக நமக்கு அதிலே உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே அதே பதிகத்தில் அடுத்து ஒரு பாடல், வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்தையார் அவர் எவ்வகையார் கொலோ என்று சொல்லுகின்றார். அவருக்கு தாயும் இலி தந்தை இலி என பிறப்பிலி இறப்பிலி, சரி, அப்படிப்பட்ட இறைவன் வெந்த சாம்பல், நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் என்ன சாம்பலை பூசுவார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த உலகம் ஒடுங்கும் போது அந்த ஒடுங்கின பொருள் இருப்பதற்கு, அந்த சாம்பல் இருப்பதற்கு கூட இடம் இருக்காது, அது அவர் மேனியில தான் இருக்கும். அதைத்தான் அதுல சொல்லப்பட்டு அதை வந்து நறுமண பொருளாக அவர் விரும்பி உடம்பிலே அணிந்து கொள்கிறார் என்று சொல்லி, தம்மை சிந்தியா எழுவார், வேற எதையும் நினைக்காம தன்னுடைய திருவடிகளை மட்டும் இடைவிடாது நினைத்து கொண்டு அந்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்களோட வினையை தான் தீர்ப்பாராம். இப்ப நம்ம சொல்றோம் இறைவனுக்கு இரக்கம் இல்லையா, இறைவனே இல்லையாங்கிறது ஒரு கேள்வி, கண் இல்லையான்னு அடுத்த கேள்வி, இரக்கம் இல்லையா அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த செயலை செய்யாமல் அவருடைய இரக்கத்தை நாம் அளவிட முடியுமா? கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவடி சிந்தனை நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அப்பர் சுவாமி. அதனால எப்போதும் திருவடியவே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுடைய வினையை அவர் தீர்ப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி எப்படி தீர்ப்பார்னு பாத்தீங்கன்னா, ஆகாமிய வினை ஏற, இந்த இப்ப செய்யற ஆகாமியம் சஞ்சிதமா போய் சேரும். இந்த நெற்களஞ்சியத்துக்கு போற நெல் மாதிரி எடுக்க எடுக்க நெல் குறையும், அடுத்து மேல கொண்டு நெல்லை போட்டுட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஆகாமியம் செஞ்சு செஞ்சு கொண்டு போட்டுட்டே இருக்கும்போது என்னைக்கு நம்ம வேணா காலியாகும். அதனால அது அவர் வந்து ஆகாமிய வினையையும் ஒழிக்கிறார். ஆகாமியத்தை ஒழிப்பதால் சஞ்சிதமும் ஒழிந்துவிடும் என்று பார்க்கின்றோம். அப்படி வினையை நீக்கி பிறவியை ஒழிப்பவர் யாருன்னா எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், அவர்தான் இறைவர். அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய பெருமையை யாரால சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று மிக அழகாக அதிலே நம்மிடம் வினவுகின்றார். சரி, எல்லாரும் மனம் கமலக்கூடிய பொருளை தான் மேல பூசுவாங்க, ஆனால் அவரோ இந்த சாம்பலையே மனம் கமலும் பொருளாக பூசிக்கொள்கிறார். உயிர்ல சிவமனம் விளங்கும் பொருட்டு அவர் இதை பூசிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நம் பொருட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் போது நாம் சிவச்சின்னங்களுள் ஒன்றாகிய திருநீற்றை எங்கனும் அணிந்து கொள்ள வேண்டும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று திருமூல தேவநாயனார் இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, அப்போ சிந்தியா எழுதல் என்று ஒரு சொற்றொடர், சிந்தித்தலாகிய முயற்சியை துவக்கி அதிலேயே ஈடுபட்டு நிற்கணும். அப்படி நின்றால் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையின்னு திருமூல தேவன் நாயனார் கேட்டதைத்தான் இவரும் அவருடைய பெருமையை நம்மால் எங்கேனும் சொல்ல முடியும் என்று என்ன யாராலேயும் அளவிட்டு சொல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதுபோல இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது ஒரு தெருவில் இருப்பவர்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க, எனக்கு இப்படித்தானே இருக்கு, இந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது தவறு. அவங்கவங்க வினைக்கு ஈடாத்தானே அனுபவமே வரும், இன்ப துன்பமே வரும். அது எப்படி ஒரே மாதிரி இன்பமும் ஒரே மாதிரி துன்பமும் எல்லாருக்கும் இருக்கும்? அப்போ துன்பம் வரும்போது இது மாதிரி யாராவது நினைக்கிறாங்களா? கிடையாது. அவங்களோட நமக்கு துன்பம் குறைய வரணும், ஆனால் இன்பம் வந்து அவங்களோட கூட வரணும். அப்போ அது தவறானது. இது எதுவுமே நம் கையில் கிடையாது, நம் வினைக்கு ஈடாக. அப்போ வினை செய்யும் போது கவனம் இருக்கணும். இந்த மாதிரி வினைகள்லாம் ஈட்டால் நமக்கு என்ன மாதிரி தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா, கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையில் நிற்பவர்கள். சரி, ஆதி மாண்புனா இறைவனுக்கு எட்டு பண்புகள் இருக்கு அப்படிங்கிற நேற்று பார்த்தோம், அருட்பண்புகள். அதுல ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம், அவர் வந்து ஆட்கொள்ளத்தக்க தகுதியுள்ள ஆன்மாக்களை மட்டும்தான், அந்த மாதிரி தகுதியுடையவர்களை மட்டும்தான் ஆட்கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொள்ளவில்லையா? அது போல கேட்பான் புகில், நீ ஆராய தொடங்குனா அளவில்லை. காண்டல் கருதல் உரை அளவைகளால் ஆராயும் அளவைகளுக்கு உட்பட்டது அல்ல. கிழக்க வேண்டாம், அதனால் அதை பற்றியே நீ பேசவே வேண்டாம். கோட்பாலனவும் வினையும் குறுகாமை, அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் ஒன்பது கோள்கள் அவற்றின் வாயிலாக உலக வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்ப துன்பங்கள் அவற்றின் காரணங்களாகிய நல்வினை தீவினைகள் உங்களை சேராதபடி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்னென்ன பயிற்சி வருது, அதுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன், இதில் கோட்சார பலன் என்ன, தனித்தனியாக ஜாதக ரீதியான பலன் என்ன என்பதில் கவனம் செலுத்தாமல் நேரே என்ன செஞ்சிடணும், எம் தந்தையார் அதாவது எந்தை தாட்பால் வணங்கி, எனது தந்தையாகிய இறைவனுடைய திருவடியை தலை நின்று, நம்முடைய தலையை நிலை பெற வைக்கணும். இறைவன் திருவடியில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும். வைத்து வணங்கி, அவரையே வணங்கி அடுத்து என்ன செய்யணுமா, அதுலேயே வந்து நம்முடைய இச்சை கிரியை ஞானம் எல்லாம் அதில் வந்து அடங்கணும். அதாவது வேட்கை அறிவு செயல் எல்லாம் அதிலே அடங்கணும். அப்படி அவரோடு அத்துவிதமாக நின்று வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் இதை கேட்டு நீங்கள் நடக்கவும், அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்த பெருமான் கூறியது போல்தான் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அதிலே வலியுறுத்தி இருக்கின்றார்.